இறைவன் குரல் கேட்போம் அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம் கலந்து மகிழ்வோம் புதிய உலகம் நாம் காணுவோம் இணைந்து வருவோம் கலந்து மகிழ்வோம் புதிய உலகம் நாம் காணுவோம் வருவோம் இறைவன் குரல் கேட்போம் அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம் கலந்து மகிழ்வோம் புதிய உலகம் நாம் காணுவோம்
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக
ஆன்மாவோடும் இருப்பதாக
இறை இயேசுவில் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு முறையாக உங்கள் ஒவ்வொருவரையும் கேசி கலை தொடர்பகத்தின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இறைவன் நமது வானகத்தந்தை, இறைவன் இரக்கம் உள்ளவர், நீதியுள்ளவர். அந்த தந்தையிடம், அந்த அப்பாவிடம் நாம் உரிமையோடும் விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுக்களை, ஜபங்களை ஏறெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்கள், தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றுவார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஆகவே அந்த தந்தையிடம், அப்பாவிடம் பிள்ளை என்கின்ற உரிமையோடு, உணர்வுகளோடு, நாம் நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை எடுத்துரைப்போம். ஒருவேளை நம்முடைய ஜபங்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள் உடனடியாக கேட்கப்படவில்லை எனில் தளர்ந்து போக வேண்டாம். மாறாக விடாமுயற்சியோடு ஜெபிப்போம். அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்வோம். அத்தகைய அருள்வரத்தை வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
சிந்தனையாலும், சொல்லாலும், செயலாலும், கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் கனிவுடன் அகற்றி அருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 திருவசனங்கள் 14 16 19 அதிகாரத்தில் 6-9 முடிய. எல்லாம் அமைதியில் ஆழ்ந்திருந்தபோது நள்ளிரவு கடந்துவிட்ட வேளையில் எல்லாம் வல்ல உம் சொல் விண்ணகத்தில் உள்ள அரியனை விட்டு எழுந்து அஞ்சா நெஞ்சம் கொண்ட போர் வீரனை போல் அழிவுக்கென குறிக்கப்பட்ட நாட்டின் மீது வந்து பாய்ந்தது. முது தெளிவான கட்டளையாகிய கூறிய வாளை ஏந்திய வண்ணம் அது நின்று கொண்டு எல்லாவற்றையும் சாவினால் நிரப்பியது. மண்ணகத்தில் கால் ஊன்றிய போதிலும் விண்ணகத்தை தொட்டு கொண்டிருந்தது. பிள்ளைகள் தீங்கின்றி காக்கும்படி படைப்பு முழுவதும் உம் கட்டளைகளுக்கு பணிந்து மீண்டும் தம் இயல்பில் புத்துயிர் பெற்றது. அவர்களது பாசறைக்கு முகில் நிழல் கொடுத்தது. முன்பு தண்ணீர் இருந்த இடத்தில் பின்பு உலர்ந்த தரை தோன்றிற்று. செங்கடலினுடைய தங்குதடை இல்லாத வழியும் சீறி பாயும் அலைகளினுடைய புல்திடலும் உண்டாகின. முது கைவன்மையால் காப்பாற்றப்பட்ட மக்கள் அனைவரும் அவ்வழியே கடந்து சென்றனர். உம்முடைய வியத்தகு செயல்களை உற்று நோக்கிய வண்ணம் சென்றன. குதிரைகளைப் போல் குதித்து கொண்டும் ஆட்டுக்குட்டிகளைப் போல் துள்ளி கொண்டும் தங்களை விடுவித்த ஆண்டவராகிய உம்மை பொழுது கொண்டே சென்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அணையாத தீபமே
அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-8. மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் தோன்றியது முதல் கடவுளை பற்றிய பார்வைகள் பல்வேறு விதமாக இருந்து கொண்டே இருக்கின்றன. கடவுளை பழிவாங்கக்கூடிய கடவுளாக அல்லது தண்டிக்கக்கூடிய கடவுளாக பார்க்கின்றார்கள். ஏதோ தவறு செய்து விடுகின்றோம், குற்றம் செய்து விடுகின்றோம், அதனால் தண்டனைகளை நாம் வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் வருகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தண்டனைகளை, துன்பங்களை நாம் சந்திக்கின்ற பொழுது, அனுபவிக்கின்ற பொழுது, கடவுள் என்னை பழி வாங்கிவிட்டார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கடவுள் அன்புள்ள தந்தையாக, நம்மீது பேரன்பு கொண்ட இறைவனாக, தாயாக நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் நேர்மையையும் நீதியையும் எந்நாளும் நமக்கு நிறைவாக வழங்கி கொண்டிருக்கின்றார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆகவே அந்த கடவுளிடம் நீங்கள் மனம் தளராமல் நீங்கள் வேண்ட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பாக முன்வைக்கின்றார். பல நேரங்களில் இந்த கடவுளுடைய அன்பையும் இந்த கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் உணர்ந்து கொள்வதில்லை. எடுத்துக்காட்டாக எசாயா புத்தகம் அதிகாரம் 1:3 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். காளை தன் உடமையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரேயேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று இறைவாக்கினர் எசாயா இவ்வாறு குறிப்பிடுகின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம்மை படைத்தவர், கடவுள் நம்மை பாதுகாக்கிறவர், கடவுள் நம்மை வழிநடத்துகிறவர் என்பதை பல நேரங்களிலே நாம் புரிந்து கொள்வதில்லை, உணர்ந்து கொள்வதில்லை, அவருக்குரிய நேரத்தை நாம் கொடுப்பதில்லை, நம்பிக்கையோடு அவரை நாடுவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு குணநலன்கள் நம்மிடம் இருப்பதால்தான் பல நிலைகளிலே பல நேரங்களிலே நாம் துன்பங்களையும் நாம் துயரங்களையும் இடர்பாடுகளையும் நெருக்கடிகளையும் சந்திக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்கின்றோம். ஆனால் கடவுள் சொல்கின்றார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ஆகவே என்னோடு இணைந்திருங்கள், என்னோடு இணைந்திருந்து நீங்கள் பலன் கொடுங்கள், கனி கொடுங்கள். அதற்கு நீங்கள் என்னிடம் நம்பிக்கையோடு வர வேண்டும், விடாமுயற்சியோடு ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் விடாமுயற்சியோடு ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த கடவுளுடைய பேரன்பை நாம் எப்படி உணர முடியும், அல்லது இந்த கடவுளுடைய தாயன்பை அந்த தந்தையினுடைய இரக்கத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்கு இறைவாக்கினர் எசாயா எழுதிய புத்தகம் அதிகாரம் 49 15 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அவளுடைய மடியிலே வைத்து தன்னுடைய மார்பிலே அவளுக்கு பால் கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய தலையை வருடுகின்ற பொழுது அந்த குழந்தையோடு விளையாடுகின்ற பொழுது அந்த சிறு குழந்தை எப்படி மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றதோ, அந்த தாய் தான் பெற்றெடுத்த அந்த குழந்தைக்காக எப்படி பூரிப்போடு அன்பொழுக தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் தன்னுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் எடுத்துரைக்கின்றாளோ, அதே போல தாயை விட தந்தையை விட நம்மை படைத்த கடவுளுடைய அன்பு உயர்வானது உயர்ந்தது என்பதைத்தான் இறைவாக்கினர் எசாயா இவ்வாறு குறிப்பிடுகின்றார். இவர்களுடைய அன்பு மறந்திடனும், நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றும் குறிப்பிடுகிறார். இதே ஒரு வாசகத்தை இதே ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக திருப்பாடல் 27 10 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஆமன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாம் நாளிதழ்களிலும் மற்றும் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் இணையதளங்களிலும் நாம் பார்க்கின்றோம். தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை தூக்கி எறியக்கூடிய நிகழ்வை, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை அனாதைகளாக சாலையோரத்திலே விட்டுவிட்டு போகக்கூடிய அவலங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கின்றோம், பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆக கடவுள் சொல்கின்றார், உங்களுடைய தந்தை உங்களை மறக்கலாம், உங்களுடைய தாய் உங்களை நிராகரிக்கலாம், ஆனால் நான் இருக்கின்றேன். நான் உங்களுக்கு தந்தையாக, நான் உங்களுக்கு தாயாக இருந்து உங்களை பாதுகாப்பேன், உங்களுடைய தேவைகளையெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கடவுள் தன்னுடைய பேரன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். இதே ஒரு சிந்தனையைத்தான் நாம் மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 7:7 நாம் இவ்வாறு 7 வரக்கூடிய அந்த பகுதியிலே வாசிக்கின்றோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி தொடர்ந்து வரக்கூடிய அந்த பகுதியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்கின்றார், உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால்
பாம்பை கொடுப்பாரா என்று ஒரு உருவகத்தை தந்தையினுடைய அந்த பேரன்பை உணர்த்தக்கூடிய ஒரு நற்செய்தி பகுதியாக நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, சிறு பிள்ளைகளை சற்று நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு 5 மாதம் 6 மாதங்கள் இருக்கக்கூடிய அல்லது 1 வயது நிரம்பி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தந்தை எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அல்லது தாய் எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய சிறு பிள்ளைகளாக கள்ளம் கபடமற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த தந்தை தன்னுடைய பிள்ளை அப்பம் கேட்கின்ற பொழுது அப்பத்தை கல்லை கொடுக்க மாட்டார். ஏனெனில் கல்லை தின்றால் தன்னுடைய பிள்ளைக்கு அது ஆபத்தை விளைவிக்கும் என்று தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே எப்படி இந்த மண்ணுலகில் இருக்கக்கூடிய தந்தை தன்னுடைய மகனை தன்னுடைய குழந்தையை எப்படி அக்கறையோடு பாதுகாக்கின்றாரோ அதே போல நம்மை படைத்தவர் நம்மை அன்பு செய்யக்கூடியவராக நம்மை பாதுகாக்கக்கூடியவராக நம்மை பராமரிக்கக்கூடியவராக நம்முடைய துன்ப நேரங்களில் நம்மோடு இருந்து நம்மை தப்புவித்து பெருமைப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவரிடம் நாம் நம்பிக்கையோடு மன்றாட வேண்டும். மனம் தளராமல் இடைவிடாது விடாமுயற்சியோடு ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கின்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்துல அந்த கைம்பெண் எந்த உதவியும் பெற முடியாதவராக சமூகத்திலே புறம் தள்ளப்பட்டவராக ஒதுக்கப்பட்டவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகின்றார். அவர் எப்படி விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு அந்த நேர்மையற்ற நடுவரிடம் சென்று தன்னுடைய அந்த தேவைகளை எடுத்துரைத்து நீதிக்காக மன்றாடுகின்றாரோ அதே போல நாமும் நம்மை படைத்த அந்த விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற பொழுது நம்முடைய தேவைகளை முன்வைக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றுவார் என்பதைத்தான் நமக்கு எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக இன்றைக்கு நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்யும் காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கு கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய பேரன்பை அவருடைய இரக்கத்தை அவருடைய நீதியை அவருடைய நேர்மையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு சூழலை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆனால் கடவுள் நம்மிடம் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்கின்ற ஒரு கேள்விக்குறியை ஆண்டவரிடம் முன்வைக்க ஆண்டவர் நமக்கு முன்வைக்கின்றார். ஆம் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்தையாக இருக்கிறார், நம்மை தாயாக இருந்து நமக்கு வழி நடத்துகின்றார், அவருடைய கரிசனையை அவருடைய பேரன்பை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் நாம் தான் அந்த கடவுளுடைய அன்பையும் அந்த கடவுளுடைய பேரன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம். பல நேரங்களிலே நாம் கடவுளிடம் நம்பிக்கை வைப்பதில்லை, நாம் உடனடி தீர்வை ஆண்டவரிடம் அன்றாடுகின்ற பொழுது எதிர்பார்க்கின்றோம். எனக்கு நல்ல உடல் சுகம் வேண்டும், எனக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும், என்னுடைய கடன் சுமையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்துடலும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுகின்றோம். உடனடியாக ஆண்டவர் நம்முடைய தேவைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். அப்படி ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை எனில் நாம் என்ன செய்கின்றோம்? நான் இனி கோயிலுக்கு போக மாட்டேன், நான் எதற்கு கோயிலுக்கு போக வேண்டும், நான் எதற்கு இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், நான் எதற்கு கடவுளை வழிபட வேண்டும், நான் எதற்கு ஜெபமாலை சொல்ல வேண்டும் என்கின்ற கேள்விகளை நாம் முன்வைத்து ஆண்டவரை விட்டு நாம் தூரம் செல்கின்றோம், ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார், மனம் தளராமல் விடாமுயற்சியோடு என்னிடம் மன்றாடுங்கள் என்று நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார். இதற்கு எடுத்துக்காட்டாக புனித மோனிகா அம்மா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அவருடைய மகன் அகுஸ்தினார் இளம் பிராயத்தில் புனித அகுஸ்தினார் இளம் வயதிலே அவர் கடவுளை நிராகரிக்க கூடியவராக, கடவுளுக்கு எதிரான கொள்கைகளை பின்பற்றக்கூடியவராக இருக்கின்றார். அறிவு சார்ந்த மனிதராக அவர் இருக்கின்றார். ஆனால் பல நேரங்களில் அவர் தவறான நெறிமுறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் பின்பற்றக்கூடியவராக இருக்கின்றார். ஆனால் அவருடைய தாயார் மோனிக்கம்மாள் தன்னுடைய மகன் அகஸ்தினார் அவருடைய மனமாற்றத்திற்காக ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, மாறாக 18 ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டே இருந்தார் என்று நாம் மோனிக்கம்மாள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆமன்பிற்குரியவர்களே, நாம் நம்பிக்கையோடு ஜபிக்க வேண்டும், விடாமுயற்சியோடு ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு மோனிக்கம்மாள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிறந்த முன் மாதிரியாக இருந்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே மோனிக்கம்மாவை போல நாமும் விடாமுயற்சியோடு மனம் தளராமல் ஆண்டவரிடம் ஜபிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் தன்னுடைய பேரன்பையும் தன்னுடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துவார் என்பதற்கு எந்தவித மாற்று சந்தேகம் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். ஆகவே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இதைத்தான் நற்செய்தியிலே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ? ஆண்டவருக்கே ஒரு சந்தேகம் வருகின்றது. கடவுள், நான் உங்களுக்கு தந்தையாக தாயாக இருக்கின்றேன், நான் உங்களுக்கு என்னுடைய பேரன்பை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றேன், ஆனால் நீங்கள் என்னை மறந்து விடுகிறீர்கள். எப்படி நாம் எசாயா புத்தகம் அதிகாரம் 1:3 நாம் வாசிக்க கேட்டோமோ, காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது, ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற அந்த ஒரு சிந்தனையை நாம் ஒவ்வொருவரும் பல நேரங்களிலே கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் கூறுகின்றார், நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை ஆண்டவர் இந்த நாளிலே எடுத்துரைக்கின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரிடம் மன்றாடுவோம், அவரிடம் நாம் மனம் தளராமல் இடைவிடாமல் நம்பிக்கையோடு ஜபிப்போம், அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சீடர்கள் ஆண்டவரோடு இருந்த பொழுது ஆண்டவர் இயேசு செய்த பல்வேறு விதமான அரும் அடையாளங்களை அவர்கள் கண்டார்கள், அனுபவித்தார்கள். ஆவிக்குரிய செயல்களை ஆண்டவர் இயேசு செய்த பொழுது அதையெல்லாம் அவர்கள் ஒரு சாட்சியாக இருந்து அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் இயேசுவிடம் அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு ஆவியானவருடைய வல்லமையை கொடுக்க வேண்டும், அல்லது வல்ல செயல்கள் செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை. மாறாக ஆண்டவரிடம் அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று அவர்கள் கேட்டார்கள். ஏனெனில் இந்த ஜபம் மட்டுமே நமக்கு ஒரு வல்லமையுள்ள ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நண்பர்கள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், நம்மோடு பயணிக்கக்கூடிய ஏராளமான தோழர்கள் இருக்கலாம், இவர்களெல்லாம் ஒரு கட்டத்திலே நம்மை விட்டு பிரிந்து சொல்லக்கூடிய சூழல்களும் நிச்சயமாக வரும். ஆனால் இந்த ஜபம் நம்முடைய ஆயுதமாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிகப்பெரிய மனிதர்களாக, ஆசீர்வாதம் மிக்க மனிதர்களாக வாழ்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினை இறைவன் நமக்கு தந்தள வேண்டுமென இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.
எல்லாம் தந்தை என் வாழ்வி பலியாகவே, உள்ளம் தந்தே உமக்கே.